24. வெற்றிகரமான கிறிஸ்தவச் சேவைக்கான தகுதிகள். செயல்திறன். சோம்பேறித்தனமும் திறனின்மையும் பக்தி அல்ல. நாம் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் என்கிற எண்ணமிருந்தால் ஆவிக்குரிய சேவை பரிசுத்தமானது என்று முன்பை விட அதிகமாக உணருவோம். இந்த உணர்வுதான் நம் ஒவ்வொரு கடமையையும் நாம் செய்வதற்கு ஜீவனும் விழிப்பும் விடாமுயற்சியோடு செயல்படுகிற ஆற்றலும் கொடுக்கும். இக்காலகட்டத்தில் அதிகபட்ச திறமையும் அதிக ஆழமான அர்ப்பணிப்பும் தேவைப்படுகிறது. ஓ, இந்த எண்ணமே முழுவதும் என்னில் நிறைந்துள்ளதால் நான் தேவனை நோக்கி பாவத்திற்கெல்லாம் அடிப்படையான சுயவிக்கிரகாராதனையை தங்கள் இருதயங்களில் சிலுவையில் அறைந்த தூதுவர்கள் வேண்டும். தங்கள் கடமை குறித்த உணர்வால் நிறைந்த அப்படிப்பட்ட தூதுவர்களை வர்களை எழும்பச் செய்து அனுப்புங்கள் என்று கததிருகிறேன். சீடர்களிடம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஊழியத்தைச் செய்வதற்கு மிகுந்த செயல்திறன் அவசியம். ஏனெனில் தீமையின் அலை அவர்களுக்கு எதிராக மிகுந்த ஆற்றலோடும் பெலத்தோடும் வீசுகிறது. நாகரிகமான பேச்சு. அனைத்து வகை கிறிஸ்தவ ஊழியத்திலும் பேச்சுத்திறனை நாகரிகமான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இனிய தொனிகளில் பேச வேண்டும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்பும் மனிதாபிமானமுமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இதற்கென பயிற்சி எடுக்க வேண்டும். நித்திய நலன்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை நான் ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு போதகனும் மனதில் பதித்திருக்க வேண்டும். அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சத்தியமும் இறுதியாக கணக்கு கொடுக்க வேண்டிய மகாநாளில் அவர்களை நியாயம் தீர்க்கும். செய்தி கொடுக்கிறவர் செய்தியை கொடுக்கிற விதத்தைப் பொறுத்து சில ஆத்துமாக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது புறக்கணிக்கிறார்கள். எனவே சிந்தையில் உரைக்கும்படியும் இருதயத்தில் பதியும்படியும் வார்த்தையை போதிக்க வேண்டும். மெதுவாக, தெளிவாக, பக்தி வினயத்தோடு பேச வேண்டும். அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து உற்சாக மிகுதியோடு பேச வேண்டும். தேவ அன்பின் எல்லைக்குள் மற்றவர்களையும் இழுப்பதற்கு முயற்சிக்கும்போது உங்கள் வார்த்தையில் காணப்படுகிற சுத்தமும் சேவையில் காணப்படுகிற சுயநலமின்மையும் வாழ்க்கையில் காணப்படும் மகிழ்ச்சியும் அவருடைய கிருபையின் வல்லமைக்கு சாட்சி பகிர்வதாக. கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத ஐசுவரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே பேச்சாற்றலில் சிறந்து விளங்க அவன் வகை தேட வேண்டும். கேட்பவர்கள் அங்கீகரிக்கும் விதத்தில் பேச வேண்டும். தமது ஊழியர்கள் பண்பற்றவர்களாக காணப்படுவது தேவனுடைய நோக்கமல்ல. மனிதன் தன் மூலமாக உலகத்திற்கு பாய்ந்தோடும் பரலோக ஆற்றலின் மதிப்பை குறைப்பதோ தரங்கெடச் செய்வதோ அவரது சித்தமல்ல. ஊழியர்கள் பொறுமையாகவும் இரக்கமாகவும் நட்பாகவும் உதவிகரமாகவும் இருப்பதற்கான பயிற்சியை பெறுவார்கள். தங்களுடைய தோழரான கிறிஸ்து கடினமான அன்பற்ற வார்த்தைகளையோ உணர்வுகளையோ அங்கீகரிக்க மாட்டாரென உணர்ந்து மெய்யான கிறிஸ்தவ மனிதாபிமானத்துடன் நடக்க பிரயாசப்படுவார்கள். பேச்சுத்திறன் மிகவும் விலையுயர்ந்த ஒரு தாலந்து ஆகும். மேன்மையும் பரிசுத்தமுமான வேலையைச் செய்வதற்கு அது கை கொடுக்கும். மனவளப் பயிற்சி. இக்காலத் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு திருச்சபையாக நமக்கு மனவளப் பயிற்சி தேவைப்படுகிறது. இது அத்தியாவசிய தேவையாகும். ஆயத்தம் எதுவுமின்றி ஆண்டவருடைய பணியில் நுழைந்துவிட்டு வெற்றி கிடைக்குமென எதிர்பார்க்கக்கூடாது. சிந்தனை மிக்க, அறிவாற்றல் மிக்க மனிதர்கள் ஆண்டவருக்கு தேவை. மடத்தனமாகச் செயல்படுகிறவர்கள் அல்ல, அவரோடு சேர்ந்து செயல்படுகிறவர்களே இயேசுவுக்கு தேவை. ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்கு அவசியமான மாபெரும் ஊழியத்தைச் செய்ய சரியான யோசனையும் புத்திக்கூர்மையுமுள்ள மனிதர்கள் தேவனுக்கு தேவை. மனதிற்கு பயிற்சி கொடுத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யோசிப்பதற்கு மனதை கட்டாயமாக பழக்க வேண்டும். தங்களுக்காக யோசிக்க வேறொருவரை சார்ந்திருக்கிறீர்களா? சிந்திப்பதற்கு மூளைக்கு கடும் வேலை கொடுக்காமல் இருக்கிறீர்களா? நினைவு திறனில்லாத நிலையும் பகுத்தறிகிற திறனில்லாத நிலையும் தொடரும். அதனால் மனதிற்கு பயிற்சி அளிக்க ஒவ்வொரு நபரும் முயற்சி எடுக்க வேண்டும். சோம்பேறித்தனம், கட்டுப்படாத மனது, பயனற்ற சிந்தனைகள், எங்கும் திரிகிற நினைவுகள் போன்றவற்றால் நாம் திருப்தி அடைவதை தேவன் விரும்புவதில்லை. தேவ மனிதர்கள் இமைப்பொழுதைக் கூட வீணாக்காமல் ஆராய்ச்சியில் கருத்தோடும் அறிவைப் பெறுவதில் ஊக்கத்தோடும் இருக்க வேண்டும். விடாமுயற்சி செய்தால் கிறிஸ்தவர்களாகவும் செல்வாக்குமிக்கவர்களாகவும் எவ்வளவு உயரத்தையும் அவர்கள் எட்ட முடியும். கனப்பொழுது நேரத்தைக் கூட பொக்கிஷமாகப் போற்ற வேண்டும். பயணம் செய்து நேரத்தை கழிப்பது, உணவுக்காக காத்திருப்பது, சொன்ன நேரத்திற்கு வராமல் மெத்தனமாயிருக்கிற ஒருவருக்காக காத்திருப்பது போன்ற சமயங்களில் ஏதாவது புத்தகத்தை வைத்திருந்தால் கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தையும் படிப்பதிலும் வாசிப்பதிலும் கவனமாகச் சிந்திப்பதிலும் செலவிட்டால் எதைத்தான் சாதிக்க முடியாது? உறுதியான நோக்கமும் கடினமான உழைப்பும் நேரத்தை கவனமாகச் செலவிடுவதும் இருந்தால் மனிதர்கள் அறிவும் மன ஒழுங்கும் பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். செல்வாக்கும் பயனுமுள்ள எந்த பதவிக்கும் அவர்களை தகுதிப்படுத்தும். பொறுப்புமிக்க பதவியில் இருப்பவர்கள் தொடர்ந்து தங்களை மேம்படுத்த வேண்டும். ஏதாவது பழைய அனுபவத்தையே பிடித்துக்கொண்டு அதுவே போதுமென நினைக்கக்கூடாது. அறிவியல் படியான ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் பிறக்கும்போது மிகவும் உதவி தேவைப்படுகிற நிலையிலிருப்பவன் மனிதனே. தன் இயல்பில் மாறுபாடுள்ளவனாகவும் இருக்கிறான். இருந்தாலும் தொடர்ந்து மேம்பாடடைகிற திறனை பெற்றிருக்கிறான். தேவ தூதர்களின் தூய்மையையும் பூரணத்தையும் விட சற்றே குறைவாக அறிவுக்கூர்மையும் குணத்தூய்மையும் அடையும் வரை அவன் வளரலாம். அதற்கு அறிவியலை பயன்படுத்தலாம். நல்லொழுக்கத்தால் மேன்மையடையலாம். மனதிலும் ஒழுக்கத்திலும் கண்ணியத்தில் வளரலாம். தேவனோடு சேர்ந்து பணிபுரிய விரும்புகிறீர்களா? உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் பூரண நிலையிலிருப்பதற்கும் சிந்தை தெளிவுடன் இருப்பதற்கும் கடும் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு கடமையையும் செய்ய சரீர மன ஒழுக்கத்திறன்களை ஆயத்தப்படுத்துவதே உண்மையான கல்வியாகும். அது தேவனுடைய சேவைக்காக சரீரத்தையும் மனதையும் ஆத்துமாவையும் பயிற்றுவிப்பதாகும். இந்த கல்வியே நித்திய ஜீவனுக்கேதுவாக நிலைத்திருக்கும். இயந்திர வல்லுநர்களும் வழக்கறிஞர்களும் வியாபாரிகளும் தொழில் வல்லுநர்களும் வர்த்தகர்களும் தங்கள் தொழிலில் நிபுணர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சேவையைச் செய்வதாகச் சொல்கிற கிறிஸ்துவின் பின்னடியார்கள் அச்சேவையைச் செய்கிற வழிகளும் வழிமுறைகளும் தெரியாதவர்களாக அறிவில் குறைந்தவர்களாக இருக்கலாமா? இவ்வுலகில் கிடைக்கும் பிரதிபலன்களுக்கெல்லாம் மேலாக நித்திய ஜீவனைப் பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களை இயேசுவிடம் வழிநடத்துவதற்கு மனித இயல்பு குறித்த அறிவும் மனித சிந்தை குறித்த ஆராய்ச்சியும் அவசியம். சத்தியம் எனும் மாபெரும் விஷயத்தை எவ்வாறு ஆண்களிடமும் பெண்களிடமும் கொண்டு செல்ல வேண்டுமென்பதை அறிவதற்கு அதிக யோசனையும் ஊக்கமான ஜபமும் அவசியம். கிறிஸ்தவ கண்ணியமும் மரியாதையும். ஓய்வு நாளை கைக்கொள்கிற மக்களிடம் மெய்யான கண்ணியமும் கிறிஸ்தவ சிறப்பும் இல்லையென்றால் ஒரு திருச்சபையாக அது நமக்கு எதிரானது ஆகும். நாம் அறிக்கையிடுகிற சத்தியத்தின் மேல் அது வெறுப்பை உண்டாக்கும். மனதையும் பழக்க வழக்கங்களையும் பயிற்றுவித்து பூரண நிலையை அடைய வேண்டும். சத்தியத்தை பெற்றிருப்பதாகச் சொல்வோர் கிறிஸ்து இயேசுவில் முழு வளர்ச்சியடைந்த ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் மேம்படுத்தாவிட்டால் அவர்கள் சத்தியத்தின் நோக்கத்திற்கு கனத்தை கொண்டுவர முடியாது. கிறிஸ்துவிற்கும் கனத்தை கொண்டுவர முடியாது. ஒழுக்கமிக்க வாழ்க்கையாலும் பக்திமிக்க பேச்சாலும் ஊழியத்தின் கண்ணியத்தைக் காப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். தரத்தை உச்சநிலைக்கு கொண்டு செல்ல பயப்படவே கூடாது. நாகரிகமற்ற முரட்டுத்தனமான சகல தன்மைகளையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். மனிதாபிமானம், தூய நடத்தை, கிறிஸ்தவ அமைதி போன்றவற்றை பேணி வளர்க்க வேண்டும். உணர்ச்சி வசத்திற்கும் மழுங்கின தன்மைக்கும் எதிராக மனதை பாதுகாக்க வேண்டும். இத்தகைய விசித்திரத் தன்மைகளை நல்லொழுக்கங்களாகக் கருதக்கூடாது. தேவன் அவற்றை அவ்வாறு கருதுவதில்லை. தேவையில்லாமல் யாரையும் புண்படுத்தாமல் இருக்க பெரிதும் முயல வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஆண்களும் பெண்களும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வெற்றிமிக்க பணியாளர்களாக மாற வேண்டியது அவசியமாக உள்ளது. மென்மையான புரிந்துகொள்கிற மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். வஞ்சகமான வெளிப்புற பளபளப்பும் உலகத்தாரைப் போன்ற போலி முறுவலும் காணப்படக்கூடாது. அதற்கு மாறாக தூய நடத்தையும் மெய்யான மனிதாபிமானமும் காணப்பட வேண்டும். இவை பரலோகத்தின் நற்கந்தங்களாக இருக்கின்றன. தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இவற்றை பெற முடியும். நம் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய சத்தியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இவற்றை மேன்மையான தன்மையுடன் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறோம். இந்த ஒப்பற்ற பரிசுத்தமான சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு எல்லாவிதத்திலும் தீர்மானித்திருப்பதால் உலகத்திடம் மன்னிப்பு கேட்பது போன்ற மனநிலையில் பேசக்கூடாது. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் போல நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தேவனோடு சேர்ந்து மனத்தாழ்மையோடு நடக்க வேண்டும். பலவீனமான கருவிகளாக இருந்தாலும் மிக முக்கிய நலன்களை உள்ளடக்கிய விஷயங்களை கையாளுகிறோம். லௌகீக கருத்துக்களை விட மிக மேலான கருத்துக்களை கையாளுகிறோம். ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்பவரிடம் அர்ப்பணிப்பும் புத்திக்கூர்மையும் கடின உழைப்பும் ஆற்றலும் சாமர்த்தியமும் காணப்பட வேண்டும். இத்தகைய தன்மைகளை பெற்றிருந்தால் எந்த மனிதனிலும் தரக்குறைவு வெளிப்படாது. மாறாக நன்மைக்கேதுவாக மிகுந்த செல்வாக்கை உடையவனாக இருப்பான். தனிநபர்களையும் குடும்பங்களையும் அணுகுவதற்கான சிறந்த வழியை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற மனிதர்கள் ஊழியத்தில் இருக்க வேண்டும். அதிக பகட்டில்லாத சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். குமட்டல் உண்டாக்குவது போன்ற நடத்தைகள் காணப்படக்கூடாது. ஒரு திருச்சபையாக நம் மத்தியில் மெய்யான மரியாதை காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நற்செய்தி ஊழியத்தில் மும்முரமாக இருக்கிற அனைவரும் இதை பேணி வளர்க்க வேண்டும். உண்மைத்தன்மை. நம்மைப் போல பரிசுத்தமும் மேன்மையுமான செய்தியை பெற்று அதை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் பாசாங்கே காணப்படக்கூடாது. செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளை உலகமானது பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய விசுவாச அறிக்கையையும் உயர்ந்த தரத்தையும் பற்றி இவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர்கள் தங்களுடைய அறிக்கையின்படி வாழாததை காணும்போது உலகம் அவர்களை பரிகாசமாக பார்க்கும். மிகச்சிறந்த வரங்களையும் பெரிய திறமையையும் உயர்ந்த தகுதிகளையும் மனிதர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு குறை, ஒரு இரகசிய பாவம் காணப்பட்டால் கூட பூச்சரித்த மரப்பலகையால் கப்பலுக்கு நேரிடும் கதிதான் நேரிடும். அதாவது முற்றிலும் நாசமும் பேரழிவும் ஏற்பட்டுவிடும். பரலோகத்தின் சூழலை பவுல் தன்னுடனே சுமந்து சென்றார். கிறிஸ்துவோடு அவருக்கிருந்த ஐக்கியத்தை அவரோடு சேர்ந்த அனைவரும் உணர்ந்தார்கள். அவர் அறிவித்த செய்தியை அவர் வாழ்க்கைதானே எடுத்துக்காட்டியதால் அவருடைய பிரசங்கத்திற்கு அது மிகுந்த வல்லமையை கொடுத்தது. இங்குதான் சத்தியத்தின் ஆற்றலை காணலாம். பரிசுத்தமான வாழ்க்கையின் செல்வாக்கானது கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் மனதிற்குள்ளாகவும் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்காக்குகிற பிரசங்கமாக இருக்கிறது. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வாக்குவாதம் செய்தாலும் கூட அது எதிர்ப்பைத்தான் தூண்டும். ஆனால் பக்தியான வாழ்க்கையின் முன்மாதிரியானது எதிர்த்து பேச கொஞ்சம் கூட வாய்ப்பில்லாத ஆற்றலாக உள்ளது.
மெய்குணமானது வெளியே வடிவமைக்கப்பட்டு உள்ளே வைக்கப்படுவதில்லை. அது உள்ளேயிருந்து வெளியே வருகிறது. மற்றவர்களை நீதியின் பாதையில் நடத்த விரும்பினால் நீதியின் நியதிகள் நம் இருதயங்களில் குடிகொள்ள வேண்டும். நம் விசுவாச அறிக்கையில் மார்க்கக் கொள்கைகளை நாம் வலியுறுத்தலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் காணப்படுகிற பக்திதான் சத்திய வார்த்தைக்கு ஆதாரமாயிருக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை, பரிசுத்தமான பேச்சு, தடுமாற்றமற்ற நேர்மை, தொய்ந்து போகாத தயாளட மனநிலை, பக்திக்கேதுவான முன்மாதிரி போன்றவை தாம் இவ்வுலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு செல்கிற ஊடகங்கள். ஜபங்கள், அறிவுரை கூறுதல், உரையாற்றுதல் போன்ற மலிவான கனிகள்தாம் அதிகம் காணப்படுகின்றன. ஆனால் எளியோர் மேலும் தகப்பனற்றோர் மேலும் விதவைகள் மேலும் அக்கறை காட்டுதல் போன்ற நற்கிரியைகளில் வெளிப்படுபவையே மெய்யான கனிகள். அவை இயல்பிலேயே நல்ல மரத்தில் விளைகின்றன. 2:27 T 24 தீவிரம். அற்புதங்களைச் செய்து சத்தியத்தை பரப்புவது தேவனுடைய வழக்கமல்ல. தோட்டக்காரன் நிலத்தை பண்படுத்தாமலிருந்தால் அந்த நிலத்தின் விளைச்சலை தேவன் அற்புதம் செய்து தடுப்பதில்லை. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள மகாநியதிகளின்படி அவர் கிரியை செய்கிறார். ஞானமான திட்டங்களை உருவாக்குவதும் விளைவுகளை தேவன் கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை செயல்படுத்துவதும் நம் பங்காகும். முயற்சியே எடுக்காமல் ஆவியானவர் தங்களை கட்டாயப்படுத்துவார் என்று காத்திருப்பவர்கள் இருளில் அழிவார்கள். தேவனுடைய ஊழியத்தில் எதுவுமே செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்திருக்கக் கூடாது.
நற்செய்தி ஊழிய பணியில் ஈடுபட்டிருக்கிற சிலர் பெலவீனர்களாக, வலிமையற்றவர்களாக, துணிவற்றவர்களாக, துணிவற்றவர்களாக, எளிதில் அதைரியமடைபவர்களாக இருக்கிறார்கள்.
ஊக்குவிக்கும் ஆற்றல் அவர்களிடம் இல்லை. ஆற்றலை கொடுக்கிற குணத்தின் நேர்மறையான தன்மைகள், அதாவது உற்சாகத்தை தரக்கூடிய தீர்மானமும் ஆற்றலும் அவர்களிடம் இல்லை. வெற்றி பெற விரும்புகிறவர்கள் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். நல்லொழுக்கங்களை அறிவது மட்டுமல்ல, அவற்றை செயல்படுத்துவதையும் வாழ்க்கையில் பெரிதாக பேண வேண்டும். கிறிஸ்துவினுடைய சிலுவையின் வெற்றிகளை எங்கும் அறிவிக்கிற ஊழியர்கள் ஆண்டவருக்கு தேவை. வாய்க்குள்ளேயே பேசிக்கொண்டு ஆர்வமில்லாமல் சத்தியத்தை அறிவிக்கக்கூடாது. மாறாக தெளிவான, உறுதியான, தூண்டுகிற வார்த்தைகளால் அறிவிக்க வேண்டும். இந்த செய்தியை கொடுப்பதற்கு பேச்சில் வல்லவர்கள் தேவையில்லை. உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை புரட்டாமல் பேச வேண்டும். செயல்படுகிற மனிதர்கள் தேவை. திருச்சபையை சுத்திகரிக்கவும் உலகத்தை எச்சரிக்கவும் ஊக்கத்தோடும் வற்றா ஆற்றலோடும் பாடுபடுகிற மனிதர்கள் தேவை. தேவன் தமது திட்டத்திற்கு சோம்பேறிகளை பயன்படுத்தவே முடியாது. சிந்தனை மிக்க, அன்பான, பாசமான, ஊக்கமான ஊழியர்களை அவர் விரும்புகிறார். உறுதி. தேவ சேவையை செய்பவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியத்தில் ஆற்றலோடும் உறுதியோடும் செயல்பட வேண்டும். நாம் தேவனுடைய கருவிகளாக நம்பிக்கை இழக்காமலும் தைரியமிழக்காமலும் உறுதியோடு ஊழியம் செய்யாத பட்சத்தில் சிலர் அழிந்து போக வாய்ப்பு உள்ளது. மாபெரும் ஊழியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையோடும் உறுதியோடும் அதை நாம் செய்ய வேண்டும். சத்தியம் நம்மில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நம் வாழ்வில் காட்டுவோமாக. வைராக்கியம். ஊக்கமிக்க கிறிஸ்தவ வைராக்கியம் தேவைப்படுகிறது. அந்த வைராக்கியம் ஏதாவது செய்வதில் வெளிப்பட வேண்டும். நயகரா நீர்வீழ்ச்சியின் தண்ணீர் விழாதபடிக்கு எவ்வாறு தடுக்க முடியாதோ, அதுபோல கிறிஸ்துவை பெற்றிருக்கிற ஒருவர் கிறிஸ்துவை அறிக்கையிடாதவாறு அவரை தடுக்க முடியாது. கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனை சேவிக்கிற சிலாக்கியத்திற்காக ஏங்குவார்கள். பரலோகம் தனக்காக செய்திருப்பதை தியானிப்பதால் எல்லையற்ற அன்பாலும் பணிவான நன்றியுணர்வாலும் அவருடைய இருதயம் அசைக்கப்படும். தேவனுடைய சேவையில் தன் திறமைகளையெல்லாம் ஈடுபடுத்தி அவருக்கு தான் நன்றியுணர்வோடு இருப்பதைக் காட்டுவதற்கு ஆவலோடு இருக்கிறார். கிறிஸ்து மேலும் அவர் விலை கொடுத்து வாங்கிய சொத்து மேலும் தன் அன்பை காட்டுவதற்கு ஏங்குகிறார். கடினமாக உழைக்கவும் பாடனுபவிக்கவும் தியாகம் செய்யவும் பேராவல் கொள்ளுகிறார். ஆவிக்குரிய ஊழியத்தை மும்முரமாகச் செய்ய வேண்டுமென்கிற வைராக்கியமுள்ள மார்த்தாள்களுக்கு ஒரு பரந்த களமுள்ளது. ஆனால் முதலாவது அவர்கள் மரியாளுடன் இயேசுவின் பாதத்தில் அமருவார்களாக. அவர்களுடைய கருத்தான பிரயாசமும் துடிப்பும் ஆற்றலும் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அப்போது அவர்களுடைய வாழ்க்கை நன்மைக்கேதுவான ஈடு இணையற்ற வல்லமையாக விளங்கும். கிறிஸ்து விடாமுயற்சியோடு தளராமல் உறுதியான வைராக்கியத்தோடு பிரயாசப்பட்டது போல ஆண்டவருடைய நாமத்தில் நாம் அவருடைய ஊழியத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நம் ஆவிக்குரிய பிரயாசங்களில் ஒரே பாணியையே பின்பற்றுவதை விட்டுவிட வேண்டும். நாம் உலகத்தில் ஊழியம் செய்கிறோம். போதுமான சுறுசுறுப்பையும் வைராக்கியத்தையும் நாம் காட்டுவதில்லை. அதிக ஊக்கத்தோடு ஊழியம் செய்திருந்தால் நாம் அறிவிக்கிற சத்தியம் உண்மையென்று மனிதர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆர்வமின்றி ஒரே பாணியில் ஊழியம் செய்வது உயர்வகுப்பைச் சேர்ந்த பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தவறுகிறது. ஆழமும் ஊக்கமும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான வைராக்கியத்தை அவர்கள் நம்மில் காண வேண்டும். பொறுமை. இயேசுவோடு உடன் வேலையாளாகச் செயல்பட வேண்டுமா? யாருக்காக ஊழியம் செய்கிறீர்களோ அவர்கள் மேல் சகலவிதமான பொறுமையும் அவசியம். இந்த ஊழியத்தில் என்ன பிரமாதம் இருக்கிறது என்று சொல்லாமல் பாக்கியமான முடிவை எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் யாருக்காக ஊழியம் செய்தீர்களோ அவர்கள் மேல் உங்களுக்கு உடன்பாடு இல்லையென் அவர்கள் போகட்டும், இரட்சிக்கப்பட தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறீர்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்களை கிறிஸ்துவும் இவ்வாறு நடத்தியிருந்தால் என்னவாகியிருக்கும்? நம்பிக்கையற்ற நிலையிலிருந்த பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து மரித்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் அவர் காட்டின முன்மாதிரியின்படியே நடந்து அதே ஆவியோடு ஊழியம் செய்து விளைவுகளை தேவனிடம் விட்டுவிட்டால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறீர்கள் என்பதை அளக்கவே முடியாது.
நீங்கள் தொடர்பு கொள்கிற அனைவருக்காகவும் தன்னலம் பாராமல் அன்போடும் பொறுமையோடும் ஊழியம் செய்யுங்கள். பொறுமை இழக்கவே கூடாது. ஒரு அன்பற்ற வார்த்தை கூட பேசாதீர்கள்.
கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய இருதயங்களிலும் இரக்கத்தின் பிரமாணம் உங்களுடைய உதடுகளிலும் இருக்கட்டும். சாமர்த்தியம். தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணக்கிறவர்கள் தங்கள் பிரயாசங்களிலெல்லாம் சிந்தனையோடும் ஜபத்தோடும் ஊக்கத்தோடும் அர்ப்பணிப்புமிக்க சாமர்த்தியத்தோடும் நடந்து கொள்வார்கள். சாமர்த்தியமும் கடின உழைப்பும் ஆர்வமும் உள்ள ஒருவன் தான் செய்கிற தொழிலில் வெற்றியடைவான். அதே தன்மைகளை தேவ ஊழியத்திற்கும் அவன் அர்ப்பணித்தால் மனித முயற்சியோடு தெய்வீக வல்லமையும் இணைவதால் இரட்டிப்பான செயல்திறன் வெளிப்படும்.
ஆத்மாதாய ஊழியத்தில் மிகுந்த சாமர்த்தியமும் ஞானமும் அவசியம்.
இரட்சகர் சத்தியத்தை மறைத்து ஒருபோதும் பேசவில்லை, மாறாக எப்போதும் அன்போடு அதைச் சொன்னார். மக்களோடு இடைப்பட்ட சமயங்களிலெல்லாம் மிகுந்த சாமர்த்தியத்துடன் நடந்து கொண்டார். எப்போதும் சிந்தனையோடும் அன்போடும் செயல்பட்டார். அவர் ஒருபோதும் மோசமாக நடக்கவில்லை. தேவையின்றி கடுமையாக ஒரு வார்த்தை கூட ஒருபோதும் பேசவில்லை. எளிதில் உணர்ச்சி வசப்படும் ஓர் ஆத்துமாவுக்கு தேவையற்ற வேதனையை அவர் கொடுத்ததே இல்லை. மனித பெலவீனத்தை அவர் விமர்சித்ததில்லை. மாய்மாலத்தையும் அவநம்பிக்கையையும் அக்கிரமத்தையும் பயமின்றி கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு அவர் பேசிய போதும் கூட குரலில் கண்ணீர் இருந்தது. சத்தியத்தை வேதனை தரக்கூடியதாக அவர் மாற்றியதே இல்லை. ஆனால் மனிதர்கள் மேல் எப்போதும் மிகுந்த கனிவை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு ஆத்துமாவும் அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருந்தது. தெய்வீக கண்ணியத்துடன் நடந்து கொண்டார். அதே சமயம் தேவ குடும்பத்தின் ஒவ்வொர் அங்கத்தினர் மேலும் கனிவான மனதுருக்கத்துடன் இறங்கினார், பரிவு கொண்டார். ஆத்துமாக்களை இரட்சிப்பதே தம் ஊழியப்பணி என்பதை ஒவ்வொருவரிலும் கண்டார்.
யோசிக்காமல் திடுதிப்பெனச் செயல்படுகிற ஆனால் உண்மையுள்ள ஆத்துமாக்கள் சிலர் மனதை ஊடுருவுகிற பிரசங்கம் கொடுக்கப்பட்டதுமே உடனடியாக நம்மைச் சேராதவர்களிடம் சென்று அதைப்பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென நாம் விரும்புகிற சத்தியங்களை அவர்களுக்கு வெறுப்பாக்கிவிடுகிறார்கள். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். தொழில் செய்கிறவர்களும் அரசியல்வாதிகளும் பணிவன்பு பற்றி படிக்கிறார்கள். முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு தங்களை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. தங்களைச் சுற்றிலும் உள்ளவர்களின் மனதில் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்க எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்று படிக்கிறார்கள். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தங்கள் அறிவையும் திறன்களையும் முடிந்தவரையிலும் திறமையாக பயன்படுத்துகிறார்கள். 2:97-68. இந்த செய்தியை கொடுத்தாக வேண்டும். ஆனால் அதை கொடுக்கும்போது நம்மைப் போல வெளிச்சத்தை பெற்றிராதவர்களை தாக்கவும் நசுக்கவும் குற்றப்படுத்தவும் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் மேல் கடுமையான தாக்குதல்களை தொடுக்கும் அளவிற்கு செல்லக்கூடாது. கத்தோலிக்கர்கள் மத்தியிலும் கூட மனசாட்சிமிக்க கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். தங்கள் மேல் பிரகாசிக்கிற வெளிச்சத்தின்படியெல்லாம் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களுக்காக தேவன் செயல்படுவார். உறுதி மாறாத்தன்மை.
மெய்யான கிறிஸ்தவர் உணர்ச்சி தூண்டுதலினால் அல்ல, நியதியினால் தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். ஒரு நாளோ ஒரு மாதமோ அல்ல, வாழ்நாள் முழுவதும் செய்கிறார். இரட்சகர் களைப்பின்றி பிரயாசப்பட்டார். எத்தனை மணி நேரம் வேலை செய்தேன் என்று அவர் கணக்கு போடவில்லை. மனிதர்களுக்காக ஊழியம் செய்வதில் தம் நேரத்தையும் தம் இருதயத்தையும் தம் ஆம் ஆற்றலையும் செலவிட்டார். பகல் முழுவதையும் பணி செய்ய அர்ப்பணித்திருந்தார். புத்திசாலியான எதிரியை சந்திப்பதற்கு ஆயத்தமாகவும் மனிதர்களை புதுப்பிக்கிற தம் பணியில் பெலப்படவும் இரவு முழுவதையும் ஜபத்தில் செலவிட்டிருக்கிறார். தேவனை நேசிக்கிறவர் 8 மணி நேர வேலை முறையை வைத்து தன் ஊழியத்தை அளவிடமாட்டார். எல்லா நேரத்திலும் வேலை செய்கிறார். கடமையிலிருந்து விலகாதிருக்கிறார். தனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மை செய்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவனுக்காக ஊழியம் செய்கிற வாய்ப்பை காண்கிறார். தான் செல்லும் இடங்களிலெல்லாம் நறுமணத்தை வீசுகிறார். 1:97-45. தரிகட்ட செயலால் தேவ நோக்கத்திற்கு அவமானத்தை கொண்டு வருகிறவரும் தன் சக ஊழியர்களுடைய கைகளை திடனற்றுப் போகச் செய்கிறவரும் எளிதில் கழுவ முடியாத கரையை தங்கள் குணத்தில் படியச் செய்கிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் தான் பயன்பட முடியாதபடிக்கு பயங்கர தடையை தங்கள் வழிகளில் வைக்கிறார்கள்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
நுகமானது சேவையின் ஒரு கருவி. கால்நடைகளுக்கு நுகம் பூட்டி வேலை வாங்குகிறார்கள். நுகம் பூட்டினால்தான் அவற்றின் செயல்திறன் நன்றாக இருக்கும். இந்த எடுத்துக்காட்டு மூலமாக உயிருள்ளவரையிலும் சேவை செய்ய நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இயேசு போதிக்கிறார். நாம் அவரோடு உடன் வேலையாட்களாகும்படிக்கு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிவும் சிநேகிதத்தன்மையும். தேவனுடைய நோக்கம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறையிலும் மனிதர்களுடைய வேதனைகளைக் கண்டு பரிவு காட்டுகிற ஆண்களும் பெண்களும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் அத்தகைய பரிவு அரிதாகவே காணப்படுகிறது. கிறிஸ்துவைப் போன்ற பரிவு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. தவறே செய்யாதவர்கள் போல காணப்படுபவர்கள் மேல் மட்டுமல்ல, ஏழைகள் மேலும் உபத்திரவப்படுவோர் மேலும் தவறுகளில் விழுந்து பாவம் செய்து மனந்திரும்பி சோதிக்கப்பட்டு தைரியமிழந்து பாடனுபவிக்கிற ஆத்துமாக்கள் மேலும் பரிவு காட்ட வேண்டும். அவர்களுடைய குற்றங்குறைகளை உணர்ந்து இரக்கமுள்ள நம் பிரதான ஆசாரியன் போல மனதில் தொடப்பட்டவர்களாக நம் சக மனிதர்களை நாடிச் செல்ல வேண்டும்.
ஒருவருக்கொருவர் பரிவும் அன்பும் காட்டாததால் நாம் அதிகம் இழக்கிறோம். விடுதலை பற்றி பேசுகிறவன் தனக்குள் தானே முடங்கிவிட்டால் அவன் நிறைவேற்றுவதற்காக தேவன் வைத்திருந்த திட்டத்தைச் செய்யத் தவறுகிறான். நாம் தேவனுடைய பிள்ளைகள். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் நம் சந்தோஷம் உள்ளது. தேவனுக்காகவும் மனிதருக்காகவும் நிறைவேற்ற கடமைகள் உள்ளன. இவ்வாழ்க்கையில் நாம் அனைவருமே அவரவரவர் பங்கை நிறைவேற்ற வேண்டும். நமக்குள்ளுள்ள சமூக பண்புகளை சரியாக பேணி வளர்ப்பதுதான் நம் சகோதரர் மேல் நமக்கு பரிவை கொண்டு வருகிறது. பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டுவர முயற்சிக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு இரட்சகர் விருந்திற்குச் சென்றிருந்தார். ஏழைகளானாலும் பணக்காரரானாலும் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வார். அங்கு நிலவுகிற காட்சியை வைத்து ஏதாவது படிப்பினை சொல்லிக் கொடுப்பது அவருடைய வழக்கம். எளிமை. விசுவாசிக்கிற அனைவரையும் திருச்சபையில் சேர்க்கும் படிக்கு என்னுடைய நாமத்தினால் புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று சீடர்களிடம் கிறிஸ்து சொன்னபோது எளிமையாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை மிகத் தெளிவாக அவர்கள் முன்வைத்தார். எவ்வளவுக்கு குறைவாக ஆடம்பரமும் பகட்டும் காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நன்மைக்கான செல்வாக்கு இருக்கும். கிறிஸ்து எப்படி பேசியிருந்தாரோ அதே அடக்கத்தோடு சீடர்கள் பேச வேண்டியிருந்தது.
மிகவும் எளிமையான விதத்தில் பல்லாயிரக்கணக்கானோரை ஆதாயப்படுத்தலாம். உலகத்தில் தாளந்துமிக்க ஆண்களாக பெண்களாக கருதப்படுகிற அறிவு மேதைகளை பெரும்பாலும் சாதாரண வார்த்தைகளால் புத்துணர்வு கொள்ளச் செய்யலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை பேசுகிறவர் தேவன் மேல் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். உலகப்பிரகாரமான ஒருவர் தனக்கு பிடித்த ஒரு விஷயம் குறித்து மிக ஆழமாக பேசுவது போல அந்த அன்பு குறித்து இவர் இயல்பாக பேச வேண்டும். அநேக சமயங்களில் ஆராய்ச்சி செய்து ஆயத்தத்துடன் வழங்கும் செய்தியானது எதிர்பார்க்கிற விளைவை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் உண்மையும் நேர்மையும் கொண்ட தேவனுடைய மகனோ மகளோ சாதாரணமாகச் சொல்கிற செய்தி கிறிஸ்துவுக்கும் அவருடைய அன்புக்கும் எதிராக வெகு நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த இருதய கதவுகளை திறக்கிற வல்லமையைப் பெற்றிருக்கும். விசுவாசம். தேவ ஊழியர்களுக்கு தேவனில் விசுவாசம் அவசியம். அவர்களுடைய பிரயாசங்களை அவர் கவனிக்காமல் இல்லை. அவர்களுடைய ஊழியத்தை பெரிதாக மதிக்கிறார். தேவனுடைய உடன் வேலையாட்களுடன் சேர்ந்து வேலை செய்ய தெய்வீக ஏதுகரங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தேவன் தாம் சொன்னபடி செய்யமாட்டார் என்றும் தம் ஊழியர்களை கவனிக்க அவருக்கு நேரமில்லை என்றும் நாம் நினைத்தால் நம் சிருஷ்டிகரை கனவீனப்படுத்துகிறோம். தேவ ஊழியருக்கு உறுதியான விசுவாசம் தேவை. தோற்றங்கள் நம்பிக்கை தராதவையாக இருக்கலாம். ஆனால் அதிக இருட்டான சமயத்தில் அப்பால் வெளிச்சம் இருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கிறவர்கள் அனுதினமும் புதுப்பெலன் அடைவார்கள்.
காலத்தாலோ கடின உழைப்பாலோ பெலவீனப்படுத்த முடியாத உறுதியான நோக்கமும் நிலைத்தடுமாறாத நியதியும் மீள்தன்மையும் மெய்யான விசுவாசத்தில் காணப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கை பெரும்பாலும் ஆபத்துகளால் சூழப்படுகிறது. கடமைகளைச் செய்வது கடினமாகத் தோன்றுகிறது. அழிவு முன்னால் நெருங்கியிருப்பது போலவும் அடிமைத்தனம் அல்லது மரணம் பின்னாலுள் இருப்பது போலவும்
கற்பனையில் தோன்றுகிறது. ஆனாலும் தொடர்ந்து செல் என்று தேவனுடைய சத்தம் தெளிவாக துணிக்கிறது. இருளையும் தாண்டி நாம் பார்க்க முடியாவிட்டாலும், கொடிய அலைகள் பாதையில் சூழ்ந்தாலும், இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் முன்னேறிச் செல்ல இடையூறாக உள்ள தடைகள் தயங்குகிற, சந்தேகப்படுகிற ஆவிக்கு முன்பாக ஒருபோதும் மறைந்து போகாது. நிச்சயமின்மையின் நிழலெல்லாம் மறையட்டும், தோல்வி ஆபத்தெல்லாம் நீங்கட்டும் என்று கீழ்ப்படியாமலே இருக்கிறவர்கள் ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இடையூறுகள் நீக்கப்படும் வரையிலும் காத்திருப்போம். அப்போதுதான் நம் பாதை தெளிவாக தெரியும் என்று அவநம்பிக்கை கிசுகிசுக்கிறது. ஆனால் விசுவாசமானது எல்லாவற்றையும் நம்பி சகல எதிர்பார்ப்போடும் தொடர்ந்து செல்கிறது. தைரியம். ஒரு மாபெரும் பணி செய்ய வேண்டியுள்ளது. விரிவான திட்டங்களை போட வேண்டியுள்ளது. தேசங்களை வெளிக்கச் செய்வதற்கு குரல் எழுப்ப வேண்டியுள்ளது. முக்கியமான இந்த நெருக்கடி வேளையில் ஊழியத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியவர்கள் விசுவாசத்தில் பலவீனரும் தடுமாற்றமுள்ளவர்களும் அல்ல. வல்லவர்களுக்கொத்த தைரியமும் இரத்தச் சாட்சிகளுக்கொத்த விசுவாசமும் தேவை.
விசுவாசத்தோடு அவருடைய பலத்தை பற்றிக் கொண்டால் மிகவும் நம்பிக்கையற்றது போல, அதையறியமூட்டுவது போல காணப்படுகிற நிலைமையை கூட அற்புதமாக மாற்றுவார். தம் நாமத்தின் மகிமைக்காக இதை செய்வார். நம்பிக்கையற்றும் சோர்ந்தும் இருப்போருக்கு தைரியத்தை கூறும்படிக்கு தம்மேல் நம்பிக்கையுள்ள உண்மையுள்ளோரை தேவன் அழைக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும், உயிருள்ள விசுவாசத்தால் அவரை உள்ளபடி வெளிப்படுத்தவும் ஆண்டவர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு பூரணமான சேவை செய்வதற்கு நம்பிக்கையும் தைரியமும் இன்றியமையாதவை. இவை விசுவாசத்தின் பலன். மனச்சோர்வு பாவம். அதற்கு காரணம் சொல்ல முடியாது.
அவர்கள் தைரியத்தையும் ஆற்றலையும் விடாமுயற்சியையும் பெற்றிருக்க வேண்டும். சாத்தியமற்றவை போல தோன்றுபவை வெளிப்படையாக அவர்களுடைய வழிகளை தடை செய்யலாம். அவருடைய கிருபையால் அவர்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். பிரச்சனைகளை குறித்து புலம்பதற்கு பதிலாக அவற்றின் மேல் ஜெயங்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளார்கள். எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் நம்பிக்கையோடே இருக்க வேண்டும். கிறிஸ்து தம்முடைய ஈடு இணையற்ற அன்பு என்கிற பொற்சங்கிலியால் தேவ சிங்காசனத்தோடு அவர்களை கட்டியிருக்கிறார். சகல வல்லமைக்கும் ஆதாரமானவரிடமிருந்து புறப்பட்டு வருகிற பிரபஞ்சத்திலேயே மிகமேலான செல்வாக்கை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். தீமையை எதிர்ப்பதற்கான வல்லமையை அவர்கள் பெற வேண்டும். பூமியோ, மரணமோ, நரகமோ அதிகாரங்கொள்ள முடியாத வல்லமையை அவர்கள் பெற வேண்டும். கிறிஸ்து வெற்றி பெற்றது போல வெற்றி பெற அவர்களை திறனுள்ளவர்களாக்கும் வல்லமையை அவர்கள் பெற வேண்டும். அர்ப்பணிப்பு. தேவ சேவையில் முற்றிலும் ஈடுபடுவதுதான் மெய்யான பரிசுத்தம். மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நிபந்தனை இது. எதையும் தனக்கென ஒதுக்காத அர்ப்பணிப்பையும் அரைகுறை மனதோடு செய்யாத சேவையையும் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மனதும் சிந்தையும் ஆத்துமாவும் பெலமும் அவர் தமக்கு வேண்டுமென்கிறார். சுயநலத்தை பேணி வளர்க்கக்கூடாது. தனக்காக வாழ்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல.
தேவனோடு உடன் வேலையாட்களாக மாற விரும்புகிற அனைவரும் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம்மை நாமே நம்பக்கூடாதென்கிற பாடம்தான். அப்போது கிறிஸ்துவின் குணம் தங்களுக்குள் செலுத்தப்பட ஆயத்தமாகிறார்கள். அறிவியலுக்கு பெயர் போன பள்ளிகளில் கல்வி பயின்று இதை அவர்கள் பெற முடியாது. தெய்வீக ஆசிரியரிடமிருந்து மட்டுமே கிடைக்கிற ஞானத்தால் இதை பெற முடியும். அசாதாரணமான சூழ்நிலைகளில் ஒருவன் ஆவிக்குரிய குதூகலத்தோடு காணப்படுவது அவன் கிறிஸ்தவன் என்பதற்கான உறுதியான ஆதாரம் அல்ல. பரிசுத்த தன்மை என்பது பரபரப்பான ஓர் உணர்வு அல்ல. அது சித்தத்தை முற்றிலுமாக தேவனிடம் அர்ப்பணிப்பதாகும். அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியும் வாழ்வதாகும். அது நம் பரமபிதாவின் சித்தத்தை செய்வதாகும். அது வெளிச்சத்தின் காலத்தைப் போலவே இருளின் காலத்திலும் தாளத்திலும் தேவனை நம்புவதாகும். அது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதாகும். அது கேள்வி கேள்விக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன் தேவனை சார்ந்திருப்பதாகும். முழு மனது. தேவனுடைய மக்கள் முழு மனதோடு தேவனை முற்றிலுமாக சேவிக்க வேண்டும். தங்களுக்கு எந்த கணத்தையும் எடுத்துக்கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மட்டுமே சேவிப்பதாக செய்து கொண்ட பரிசுத்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டிருப்பதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். முற்றிலும் முழு மனதோடு தீர்மானம் செய்த ஆண்களும் பெண்களும் இப்போது தேவனுக்காக நிற்பார்கள். கிறிஸ்து தம் சீடர்களை மீண்டும் மீண்டும் புடைத்தெடுத்தார். இறுதியாக கிறிஸ்தவ சபைக்கு அஸ்திபாரமிடுவதற்கு 11 ஒரு சில பெண்களும் மட்டுமே மீதமிருந்தார்கள். பாரங்களை சுமக்க வேண்டியது வரும்போது பின்வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருச்சபையானது கொழுந்துவிட்டு எரியும்போது அவர்களுக்குள் ஆர்வம் பற்றி கொள்ளும். பாடல் பாடி ஆராவாரித்து களிப்படைவார்கள். ஆனால் அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். உற்சாகம் குறைந்ததுமே உண்மையான காலேபுகள் ஒரு சிலர்தான் முன்னே வந்து தாங்கள் நியதியில் தடுமாறாமலிருப்பதைக் காட்டுவார்கள். சாரமற்றுப் போகாத உப்பாக இவர்கள் இருக்கிறார்கள். பணி கடினமாகும்போதுதான் மெய்யான பணியாளர்களை திருச்சபை உருவாக்குகிறது. ஒருவன் தன் இருதய முழுவதையும் பணியில் ஈடுபடுத்தாமல் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அனைத்தையும் நஷ்டமென்று எண்ணாத வரையிலும் அவன் வெற்றி பெற முடியாது. தனக்கென எதையும் வைத்திருக்கிற எவனும் கிறிஸ்துவின் சீடனாகவும் முடியாது, அவருடைய உடன் வேலையாளாகவும் ஆக முடியாது. அவது அவர்கள் யூகத்திற்கு இடமளிக்கக்கூடாது. அவிசுவாசிகளுடன் தொழில் ஒப்பந்தங்களைச் செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவன் கொடுத்திருக்கிற வேலையைச் செய்யாதபடிக்கு இது அவர்களைத் தடுக்கும். 5:9-19 அரைகுறை மனதோடான சேவையை மீட்பர் ஏற்றுக்கொள்ளமாட்டார். தேவனுடைய பணியாளர் சுய அர்ப்பணிப்பின் அர்த்தத்தை அனுதினமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான பற்று.
வேலையில் நெருக்கடி ஏற்படும்போது அலட்சியத்தோடு அக்கறையில்லாமலிருப்பதை ஆண்டவர் அருவருக்கிறார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற மாபெரும் போராட்டத்தின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளை விவரிக்க முடியாத ஆவலோடு சர்வலோகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. நித்திய உலகின் எல்லையை தேவ மக்கள் நெருங்கிவிட்டனர். ஆகவே அவர்கள் பரலோக தேவனுக்கு உண்மையாயிருப்பதைக் காட்டிலும் முக்கியமானது வேறு என்ன இருக்க முடியும்? யுகம் நெடுகிலும் தேவனுடைய பக்கம் ஒழுக்க வீரர்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். யோசேப்பு, எலியா, தானியேல் போன்றோர் தாங்கள் அவருடைய விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. அவருக்காக செயல்படுகிறவர்களுடைய பிரயாசங்களில் அவருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் கடமையின் பாதையிலிருந்து விலகாமல் தேவ வல்லமையுடன் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று விசாரிப்பார்கள். யாத்திராகமும் 32:26 அத்தோடு நிற்காமல் தேவ மக்களின் பக்கம் நிற்கத் தெரிந்து கொண்ட யாவரும் முன்வந்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவருக்கு தங்கள் பற்றை முற்றிலுமாக வெளிப்படுத்த கடவர்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். தங்கள் சித்தத்தையும் திட்டங்களையும் தேவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்துகிறவர்கள் அவர்களே. அவர் மேலுள்ள அன்பினால் தங்கள் ஜீவனையும் பிரியமாக எண்ணுவதில்லை. வார்த்தையின் ஒளியைப் பெற்று அதை தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் உலகிற்கு பிரகாசிக்கச் செய்வதே அவர்கள் பணி. தேவனிடம் மெய்ப்பற்று வைப்பதே அவர்கள் குறிக்கோளாயிருக்கிறது. கைத்திறம், ஒழுக்கமும் பூரணமும் செயல்திறனுமிக்க பழக்கங்களைப் பெறுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடமை. எந்த வேலையாக இருந்தாலும் தாறுமாறாகவும் சோம்பலாகவும் செய்தால் அதற்குச் சாக்குப்போக்குச் சொல்ல முடியாது. சதா வேலையும் கையுமாக இருந்தும் வேலையை செய்து முடிக்காவிட்டால் சிந்தையும் மனதும் அதில் ஈடுபடவில்லை என அர்த்தம். சோம்பலாக நஷ்டத்திற்கு வேலை செய்கிறவர் இந்த தவறுகளை திருத்த வேண்டியது அவசியம். சிறந்த முடிவுகளைப் பெறுவதற்கு நேரத்தை பயனுள்ளதாகச் செலவிட திட்டமிட மெனக்கிட வேண்டும். மற்றவர்கள் 10 மணி நேரத்தில் செய்கிற வேலையை சிலர் 5 மணி நேரத்தில் முடிப்பதற்கு சாமர்த்தியமும் செயல்பாடியும் உதவுகின்றன. சிலர் எப்போதும் வீட்டு வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலை அதிகமாக இருப்பதாலல்ல, நேரத்தை மிச்சப்படுத்த அவர்கள் திட்டமிடாததே அதற்கு காரணம். சோம்பலாக நேரத்தை கடத்திக் கொண்டு இருப்பதால் கொஞ்ச வேலையையும் அதிகமாக்குகிறார்கள். எரிச்சல் ஊட்டுகிற, நேரங்கடத்துகிற இந்த பழக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறவர்கள் நிச்சயம் வெற்றி பெறலாம். குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து வேலை செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட பணியை செய்வதற்கு ஆகிற நேரத்தை திட்டமிட வேண்டும். பிறகு நேரத்திற்குள் வேலையை முடிக்க அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும். மன உறுதியுடன் செயல்படுவது கைகளை திடப்படுத்தும். கிறிஸ்துவின் சேவையில் உடனடி கீழ்ப்படிதல் அவசியம்.
ஆத்துமாக்களின் மதிப்பை உடனே புரிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய கடமையை உடனே பகுத்தறிகிற தன்மை வேண்டும். தேவன் தங்கள் மேல் சுமத்துகிற பொறுப்புகளுக்கு உடனே இணங்குகிற ஆவி வேண்டும். இவை தம்முடைய ஊழியர்களில் காணப்பட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நியமித்த கடமைகளை களைப்பின்றி நிறைவேற்றுவது மெய்பக்தியின் ஒரு முக்கிய அம்சமாகும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற கிடைக்கும் தருணங்களை அவருடைய கருவிகளாக மனிதர் பிடித்துக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் துரிதமும் தீர்மானமுமாகச் செயல்பட்டால் மகிமையான வெற்றிகளை பெறலாம். தாமதமும் அலட்சியமும் தோல்வியையும் தேவனுக்கு அவமதிப்பையும் கொண்டுவரும். உயர்ந்த தரங்களை பேணுதல். மேன்மையான பணியை செய்ய தகுதியுடைய பலர் குறைவாகவே சாதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குறைவாக முயற்சி செய்கிறார்கள். எவ்வித உயர்ந்த நோக்கத்திற்காகவும் தாங்கள் வாழாததது போல, எவ்வித உயர்ந்த தரத்தையும் அடைய தேவையில்லாதது போல ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்நாட்களை கழிக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் அவர்கள் தங்களையே குறைத்து மதிப்பிடுவதுதான். கிறிஸ்து நமக்கு ஈடு இணையற்ற விலையை செலுத்தியிருக்கிறார். தாம் செலுத்தின விலைக்கேற்ப நம்மை நாம் மதிக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலெல்லாம் எப்போதும் ஊக்கத்துடன் பணி செய்து வந்தார். அவர் அதிகமாக எதிர்பார்த்தார். அதனால் அதிகமாக முயற்சி எடுத்தார்.
எஜமானின் சேவையில் ஈடுபடுகிற பலர் தங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்க வேண்டுமென நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதைக் காட்டிலும் அதிக உயரமும் ஆழமும் அகலமுமான அனுபவங்கள் தேவைப்படுகின்றன. தேவனுடைய மாபெரும் குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிற பலர் அவருடைய மகிமையைக் காண்பதின் அர்த்தம் பற்றியும், மகிமை மேல் மகிமையடையும்படி மாறுவதின் அர்த்தம் பற்றியும் மிக குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ மேன்மை குறித்து பலர் அரைகுறையாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அதிலேயே அவர்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியால் பூரிக்கின்றன. இரட்சகரின் அன்பு குறித்து முழுமையாகவும் ஆழமாகவும் உணர்ந்து கொள்ள ஏங்குகிறார்கள். தேவனுக்கடுத்த ஒவ்வொரு விருப்பத்தையும் இவர்கள் பெரிதாக எண்ணுவார்களாக.
நம் ஊழியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எஜமானுடைய சேவையில் ஈடுபட்டுள்ள மற்றவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். பரிசுத்தமான தரநிலையை அடைய வேண்டும். இது ஆண்டவர் கட்டளை. பெற வேண்டுமென இதுவரையிலும் நீங்கள் நினைத்திருந்ததை விட அதிக ஆழமான ஓர் அனுபவத்தை நீங்கள் பெற்றாக வேண்டும். தேவனுடைய மாபெரும் குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிற பலர் அவருடைய மகிமையைக் காண்பதின், மகிமை மேல் மகிமையடையும்படி மாறுவதின் அர்த்தம் பற்றி மிகக் குறைவாகவே அறிந்திருக்கிறார்கள். உங்களில் அநேகர் கிறிஸ்தவ மேன்மை குறித்து அரைகுறையாகவே உணர்ந்திருக்கிறீர்கள். அதிலேயே உங்கள் இருதயங்கள் மகிழ்ச்சியால் பூரிக்கின்றன. இரட்சகரின் அன்பு குறித்து முழுமையாகவும் ஆழமாகவும் உணர்ந்து கொள்ள ஏங்குகிறீர்கள். அறிந்தது போதும் என்கிற திருப்தி இல்லை. ஆனால் நம்பிக்கை இழக்காதீர்கள். இருதயத்தின் மிகச்சிறந்த பரிசுத்தமிக்க விருப்பங்கள் இயேசுவின் பேரில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஒளிக்கதிரையும் பெரிதாகப் போற்றுங்கள். ஆத்துமா விரும்புகிற தேவனுக்கடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பெரிதாக மதியுங்கள். ஆவிக்குரியவற்றை சிந்திப்பதையும் பரிசுத்தமானவற்றை பேசுவதையும் உங்கள் கலாச்சாரமாக மாற்றுங்கள். அவருடைய மகிமையின் விடியற்கால வெளிச்சத்தின் முதல் ஒளிக்கதிர்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி நீங்கள் தொடர்ந்து செல்லும் போது அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக்கப்பட்டிருப்பதை கண்டுகொள்வீர்கள்.
நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நம் பாவங்களிலிருந்து மனந்திரும்பி அவற்றை அறிக்கையிட்ட பிறகு சுவிசேஷத்தின் விசுவாசத்தில் பூரணப்படுவதாகிய நண்பகலின் வெளிச்சத்தைக் காணும் வரையிலும் தொடர்ந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும்.
விவேகமும் முன்யோசனையும். தேவனிடம் நெகேமியா உதவி கேட்டு மன்றாடின போது, எருசலேமை திரும்ப கட்ட வேண்டும் என்கிற தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தனக்கு எந்த கவலையும் அல்லது பொறுப்பும் இல்லாதது போல அவன் தன் கரங்களை மடித்துக் கொண்டு எதுவும் செய்யாமலிருக்கவில்லை. அந்த முயற்சியை வெற்றியடையச் செய்யும் உத்திரவாதமாக போற்றத்தக்க விவேகத்தோடும் முன்னறிவோடும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதில் ஈடுபட்டான். ஒவ்வொர் அசைவையும் மிகுந்த எச்சரிப்போடு மேற்கொண்டான். தேவ மக்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் மட்டும் போதாது, கருத்தோடும் உண்மையோடும் செயல்பட வேண்டும் என்பதற்கு
இந்த பரிசுத்தவான் நெகேமியாவுடைய முன்னுதாரணம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. எவ்வளவு அதிகமாக இக்கட்டுகளை நாம் சந்திக்கிறோம்! நமக்காக தேவன் தம் முன்னறிவின்படி செயல்பட்ட போதெல்லாம் எத்தனை முறை அதை தடுத்திருக்கிறோம்! இதற்கு காரணம், ஆவிக்குரிய வாழ்வில் விவேகத்திற்கும் முன்யோசனைக்கும் முயற்சி செய்தலுக்கும் சம்பந்தமில்லை என நாம் கருதுவதுதான். இது பயங்கரமான ஒரு தவறு. தேவனுடைய திறமைமிக்க பணியாளர்களாக நம்மை மாற்றுகிற ஒவ்வொரு ஆற்றலையும் செயல்படுத்துவதும் பண்படுத்துவதும் நம் கடமவதும் நம் கடமை. நெகேமியாவின் காலத்தைப் போல இன்றும் பரிசுத்தமான முயற்சிகளை வெற்றியடையச் செய்வதற்கு கவனமிக்க சிந்தனையும் முதிர்ச்சியடைந்த திட்டங்களும் அவசியமாயிருக்கின்றன. அதைரியத்தை எதிர்கொள்ளுவது எவ்வாறு?
ஆண்டவருடைய ஊழியர்கள் எல்லாவிதமான அதைரியங்களையும் எதிர்பார்க்கலாம். எதிரிகளின் கொடுஞ்செயலாலும் கோபத்தாலும் ஏளனத்தாலும் மட்டுமல்ல, நண்பர்களும் உதவி செய்பவர்களும் தங்கள் சோம்பேறித்தனத்தாலும் முரண்பாடுகளாலும் வேண்டாவெறுப்பாலும் துரோகத்தாலும் ஊழியரை சோதிப்பார்கள். தேவ பணி வெற்றி பெற வேண்டுமென விரும்புகிற சிலர் கூட தேவ ஊழியர்களுடைய எதிரிகளின் அவதூறுகளையும் இருமாப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் கேட்டு அவற்றை நம்பி வெளியே சொல்லி ஊழியர்களின் கரங்களை திடனற்றுப் போகச் செய்வார்கள். மிகுந்த ஏமாற்றங்களுக்கு மத்தியிலும் நெகேமியா தேவனை தன் நம்பிக்கையாகக் கொண்டான். இதுதான் நம் பாதுகாப்பும் கூட. ஆண்டவர் நமக்காகச் செய்திருப்பதை நினைவில் வைத்திருப்பது ஒவ்வொரு ஆபத்தின் போதும் நமக்கு ஆறுதலாக இருக்கும். தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? சாத்தானும் அவனுடைய ஏதுகரங்களும் எவ்வளவு தந்திரமாக சதித்திட்டங்களை தீட்டினாலும் தேவன் அவற்றை கண்டுபிடித்து விடுவார். அவர்களுடைய ஆலோசனைகளையெல்லாம் அபத்தமாக்குவார்.
போராட்டத்தின் முன்னணியில் நிற்பவர்கள் ஒரு விசேஷித்த பணியைச் செய்யும்படி ஆவியானவர் அவர்களை தூண்டுகிறார். அந்த தூண்டுதல் குறையும்போது சோர்ந்து போகிறார்கள். அதி தீர விசுவாசத்தையும் மனச்சோர்வு அசைத்து விடுகிறது. உறுதியான தைரியத்தையும் பலவீனப்படுத்திவிடுகிறது. ஆனால் தேவன் அதை புரிந்து கொள்கிறார். இந்நிலையிலும் அவர் அன்பும் இரக்கமும் காட்டுகிறார். இருதயத்தின் சிந்தைகளையும் நோக்கங்களையும் அவர் வாசிக்கிறார். சகலமும் இருளாய்த் தோன்றும்போது தேவனை நம்பி பொறுமையோடு காத்திருப்பதே தேவ பணியிலுள்ள தலைவர்கள் கற்க வேண்டிய பாடம். அவர்களுடைய இக்கட்டான நாளில் பரலோகம் அவர்களை கைவிடாது. ஓர் ஆத்துமா தன் வெறுமையை உணர்ந்து தேவனை முற்றிலும் சார்ந்து நிற்கும்போது அந்த ஆத்துமாவை எவரும் வெல்ல இயலாது. பலனற்ற ஆத்துமா பலன் பெற்று வெல்லும். சோர்வும் அதைரியமும் ஒதுக்குகிற வீரர்களை ஆண்டவர் அழைக்கிறார். உடன்படாத அம்சங்கள் இருந்தாலும் வேலை செய்கிற வீரர்களை அழைக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக வைத்திருப்பதை அவர் விரும்புகிறார். பவுலும் சக ஊழியர்களும் ஊழியம் செய்த இடங்களில் பிரச்சனைகளை அனுபவித்தார்கள். அதுபோல இன்றும் மக்கள் விரும்பாத சத்தியங்களைப் போதிக்கிற நமக்கு கிறிஸ்தவர்களிடமிருந்து கூட சில சமயங்களில் சாதகமான வரவேற்பு கிடைக்காது. அது நிமித்தம் சோர்ந்து போகத் தேவையில்லை. சிலுவையின் தூதுவர்கள் விழிப்பையும் ஜெபத்தையும் ஆயுதமாக தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் முன்னேற வேண்டும். எப்போதும் இயேசுவின் நாமத்தால் ஊழியம் செய்ய வேண்டும். மென்மை.
கோபமூட்டப்படும் போது மென்மையாக நடந்து கொள்ள ஆத்துமாவை கட்டுப்படுத்த வேண்டும். காராச்சாரமாக விவாதம் செய்வதை விட அதிக வல்லமையுடன் சத்தியத்திற்கு ஆதரவாக அப்போது பேச முடியும். வாடிப்போகிற செடிகள் மேல் பெய்கிற பனியையும் மென்மையான சாரலையும் போல பாவத்திலிருக்கிற மனிதர்களை ஆதாயப்படுத்த முயலும் போது பேசுகிற வார்த்தைகள் கனிவாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் முதலாவது இதயத்தை அடைவதுதான். சத்தியத்தை கூறும்போது வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கான வல்லமையை அதற்கு கொடுப்பாரென்று நம்பி அன்போடு பேச வேண்டும். அன்பினால் பேசின வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவில் பதியச் செய்வார். பரிவான மனநிலையும் தயவும் அன்பான நடத்தையும் தவறு செய்கிறவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்தும். ஏராளமான பாவங்களை மூடும். உங்கள் குணத்தில் கிறிஸ்து வெளிப்படுவதால் உங்களோடு பழகும் அனைவரிலும்
அது மனமாற்றத்தின் வல்லமையாகச் செயல்படும். அனுதினமும் கிறிஸ்து உங்களில் வெளிப்படட்டும். தம் வார்த்தையின் சிருஷ்டிப்பாற்றலை உங்கள் மூலம் அவர் வெளிப்படுத்துவார். பிற ஆத்துமாக்களில் கர்த்தராகிய நம் தேவனின் அழகை மீண்டும் உருவாக்குவதற்கு மிருதுவான, நம்பகமான, ஆனால் மகத்தான செல்வாக்காக அது இருக்கும். பாரபட்சமின்மை.
மனிதர்கள் மத்தியில் நம் இரட்சகர் வாழ்ந்தவரை ஏழைகளின் வேதனையில் அவரும் பங்கெடுத்தார். அவர்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவத்தால் அறிந்து கொண்டார். தாழ்மையுள்ள ஊழியர்கள் அனைவருக்கும் அவர் ஆறுதலும் தேறுதலும் வழங்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையின் போதனையை மெய்யாக உணர்ந்தவர்கள் வகுப்பு வாரியாக மக்களை பிரித்து பார்க்க வேண்டுமென்றும், தகுதியான ஏழைகளுக்கு மேலாக பணக்காரரை கனப்படுத்த வேண்டுமென்றும் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். உங்கள் பார்வைக்கு பயனற்றவர்களாக தெரிவதால், உங்களுக்கு பிடிக்காததால் ஆத்துமாக்களை புறக்கணிக்கும்போது கிறிஸ்து தேடுகிற அந்த ஆத்துமாக்களை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்பதை உணர்கிறீர்களா? அவர்களை நீங்கள் புறக்கணிக்கிற அந்த கணத்தில்தானே நீங்கள் அவர்கள் மேல் மனதுருகியிருக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருந்திருக்கலாம். தொழுகைக்காக கூடுகிற இடங்களில் இளைப்பாறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் இயங்கும் ஆத்துமாக்கள் உண்டு. அவர்கள் பொறுப்பற்று வாழ்வது போல தெரியலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு இணங்குகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களில் அநேகர் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள்.
சுவிசேஷத்தின் அழைப்பை ஒரு சிலருக்கென்று ஒதுக்கி இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்று நாம் நினைக்கிற சிலருக்கு மட்டுமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எங்கெல்லாம் இருதயங்கள் திறந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை வழங்க கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார்.
நேர்மை, நம்பகத்தன்மை, கடின உழைப்பு. ஒருவரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்கும்போது அவர் பேச்சில் வல்லவரா, செல்வந்தரா என்று கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக அவர் நேர்மையானவரா, உண்மையானவரா, கடின உழைப்பாளியா என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சாதனைகள் என்னவாக இருந்தாலும் இந்த தகுதிகள் இல்லாவிட்டால் நம்பிக்கையான எந்த பதவிக்கும் அவர் முற்றிலும் தகுதியற்றவராக இருப்பார்.
தன்னலமின்மை. கிறிஸ்துவின் ஊழியம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். தேவாலயத்திலும் ஜபாலயங்களிலும் நகரத்தின் வீதிகளிலும் சந்தை வெளியிலும் பணிமனையிலும் கடலோரத்திலும் குன்றுகளுக்கு நடுவிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். வியாதியஸ்தரை குணமாக்கினார். அவரது சேவை சுயநலமற்ற சேவையாக இருந்தது. அதுவே நம் பாடப்புத்தகமாக இருக்க வேண்டும். அவருடைய கனிவான பரிவுமிக்க அன்பை நாம் யோசித்தால் நம் சுயநலமும் இரக்கமற்ற மனதும் மிகவும் மோசமானவைகளாக நமக்கே தெரியும்.
தேவனுக்காக சேவை செய்ய விரும்புகிற நோக்கத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு உகந்த சேவை செய்ய முதலில் தேவையானவை சுயநலமற்ற அர்ப்பணிப்பும் தர்த்தியாக ஆவியுமே. இவையே இன்றும் என்றும் அவசியம். நாம் அவருக்காக செய்கிற சேவையில் சுயநலம் ஓர் இழையளவு கூட ஊடுருவிச் செல்வதை நம் ஆண்டவரும் எஜமானுமானவர் விரும்புவதில்லை. பூலோக பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினவர்களிடம் பரிபூரணத்தின் தேவன் எதிர்பார்த்த அதே திறமையோடும் மதிநுட்பத்தோடும் ஞானத்தோடும் செம்மையோடும் நாம் வேலை செய்ய வேண்டும். சுயநலத்தை பலிபீடத்தின் மேல் வைத்து அதை ஜீவபலியாக எரித்தால்தான் நம் மேன்மையான தாலந்துகளும் உன்னதமான சேவைகளும் தேவனுக்கு ஏற்புடையவையாகும். இதனை ஞாபகத்தில் வைத்து நாம் சகல வேலைகளையும் செய்ய வேண்டும். உலகத்திலுள்ள எல்லா மக்களிலும் சீர்திருத்தவாதிகள்தாம் அதிக சுயநலமற்றவர்களாகவும் அதிக இரக்கமுள்ளிக இரக்கமுள்ளவர்களாகவும் அதிக மனிதாபிமானமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். சுயநலமற்ற கிரியைகளின் மெய்யான நற்குணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள்.
அர்ப்பணிப்பற்ற ஊழியர்களால் எல்லாமே தவறாகப் போகும். இதனால் உண்டாகும் விளைவை எண்ணி நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் கவலைப்படாதீர்கள். ஸ்தோத்திரத்திற்குரியவரான எஜமான் தம் ஊழியம் முழுவதையும் ஒன்றுவிடாமல் தம்முடைய பிரதான மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்கிறார். அவர் கேட்பதெல்லாம்
தம்முடைய ஊழியர்கள் தம்முடைய கட்டளைகளை கேட்க வரவேண்டும் என்பதும் தம்முடைய வழிநடத்துதல்களின்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதும்தான். நம் திருச்சபைகள், நம் ஊழிய பணிகள், நம் ஓய்வு நாள் பள்ளிகள், நம் நிறுவனம் என எல்லாமே அவருடைய தெய்வீக இருதயத்திலிருந்து நடைபெறுபவைதாம். ஏன் கவலைப்பட வேண்டும்? திருச்சபையை குறித்து தேவன் திட்டமிட்டுள்ளது போல அதை அணையாதையாத பிரகாசிக்கிற விளக்காக பார்க்க வேண்டும் என்கிற உங்களுடைய தீவிர வாஞ்சையை தேவன் மேலான முழு நம்பிக்கைதான் உறுதிப்படுத்த வேண்டும். அமைதியாக இருக்க பழகுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை பாதுகாக்கும்படி உண்மையுள்ள சிருஷ்டிகரிடம் அர்ப்பணியுங்கள். அவருடைய பலிபீடத்தை நம் கண்ணீராலும் குற்றச்சாட்டுகளாலும் நிறைப்பது அவருக்கு பிரியமானதல்ல. இன்னோர் ஆத்துமா மனந்திரும்புவதை நீங்கள் காண முடியவில்லை என்றாலும் தேவனை துதிப்பதற்கு ஏற்கனவே அவர் செய்திருப்பவையே போதுமானவையாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன் செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துகளின்படி மாற்ற முயலக்கூடாது. அப்போதுதான் நற்கிரியைகளும் தொடரும். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் காணப்படுவதாக. நீங்களும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். தேவன் கிரியை செய்ய இடங்கொடுங்கள். அவருடைய வழியை அடைக்காதீர்கள். நாம் அவரை அனுமதித்தால் அவரால் கிரியை செய்ய முடியும். அவர் கிரியை செய்வார். தெய்வீக நற்சான்றுகளை தாங்கியிருங்கள். ஒவ்வொருவனும் தன் ஆத்துமாவாகிய ஆலயத்தில் எவ்வளவுக்கு அவருடைய ஆவியை பெறுகிறானோ அவ்வளவுக்குத்தான் அவனை தேவன் பயன்படுத்த முடியும். அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற ஊழியம்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம். அழியாத அவருடைய நியதிகளின் நிலையான தன்மைகளை உலகத்தில் தங்களுக்கான நற்சான்றுகளாக அவரை பின்பற்றுகிறவர்கள் பெற்றிருக்க வேண்டும்.
கிறிஸ்துவின் நாமமே அவர்களுடைய சுலோகமாக இருக்க வேண்டும். அவர்களை பிரித்து காட்டுகிற சின்னமாக இருக்க வேண்டும். அவர்களை இணைக்கிற கட்டாக இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்மார்க்கத்தின் அதிகாரமாக இருக்க வேண்டும். அவர்கள் வெற்றியின் ஆதாரமாக இருக்க வேண்டும். அவர் நாமத்தையும் குணத்தையும் தரிக்காத எதுவும் அவருடைய ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் செயல்படுபவர்கள், அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் செயல்படும் உண்மையுள்ள மனுஷராக இருங்கள். தேவ ஊழியர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் செயல்பட வேண்டும். அவருடைய முன்னேற்பாட்டின்படி வழி திறக்கும் போது செயல்படுவதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் தாமதம் செய்தால் அவர்களை தோற்கடிக்க சாத்தானுக்கு நேரம் கொடுப்பதாக அந்த தாமதம் இருக்கிறது. கற்பனையை கைக்கொள்ளுகிற அவருடைய மக்கள் அவருக்கு சேவை செய்ய எப்போதும் ஆயத்தமாக நிற்க வேண்டும்.
மெய்யாகவே கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் பிறருடைய நலன்களுக்காக வேலை செய்கிறார்கள். உள்ளூரிலும் வெளியூரிலும் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துவதில் சந்தோஷமடைகிறார்கள். ஜபக்கூட்டத்தில் மற்றவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் பேசுவதை கேட்கிறார்கள். அவர்களால் தாக்கம் ஏற்படும். ஊழியர்கள் சென்று வேலை செய்ய முடியாத இடங்களில் தாங்கள் சென்று ஊழியம் செய்ய முயலுவார்கள். சுயத்தை உயர்த்த அவர்கள் முயலுவதில்லை. மாபெரும் பணியை செய்கிறோம் என்று அதற்கான புகழை தேடுவதில்லை. மாறாக கிறிஸ்து தங்களுக்காக அதிகம் செய்திருப்பதால் சிறிய வேலைகளையும் தேவைப்பட்டால் பெரிய பணியையும் தாழ்மையாகவும் சாந்தமாகவும் உண்மையாகவும் செய்வார்கள். தைரியத்தோடும் உண்மையோடும்
அழிவுகரமான இந்நாட்களில் சபையின் தேவை என்ன தெரியுமா? பவுலைப் போல பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் வேண்டும். தேவனுக்கடுத்தவைகளில் ஆழமான அனுபவம் பெற்று ஊக்கத்தாலும் வைராக்கியத்தாலும் நிறைந்த ஊழியப்படை வீரர்கள் வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட சுயத்தை தியாகம் செய்கிற மனிதர்கள் வேண்டும். பாடுகளையும் பொறுப்புகளையும் கண்டு ஒளியாத மனிதர்கள் வேண்டும். தைரியமும் உண்மையுமுள்ள மனிதர்கள் வேண்டும். உள்ளத்தில் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உருவாகியிருக்கிறவர்கள் வேண்டும். பரிசுத்த அக்கினியால் உதடுகள் தொடப்பட்டு திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற மனிதர்கள் வேண்டும். இத்தகைய ஊழியர்கள் இல்லாததால்தான் தேவனுடைய திட்டம் செயலற்று போகிறது. கொடிய விஷம் போல கொடிய தவறுகள் மனித இனத்தில் பெரும்பாலானவர்களின் ஒழுக்க நிலைகளை கரைப்படுத்தி எதிர்பார்ப்புகளை கெடுத்து உள்ளன.
எதிர்ப்பு, அழிவு, இழப்பு
மனிதரின் நோவுகள் போன்றவற்றுக்கு மத்தியில் கடுமையாகப் போராடி ஆத்தும இரட்சிப்பின் ஊழியத்தைச் செய்ய வேண்டும். ஒரு யுத்தத்தை எடுத்துக்கொள்வோம். தாக்குதல் நடத்துகிற இராணுவத்தின் படைப்பிரிவுகளில் ஒன்றை எதிரி படைகள் தாக்கி பின்வாங்கச் செய்யும் போது படைகள் பின்வாங்கினாலும் முன்னே கொடிபிடித்து நிற்பவர் அந்த இடத்தை விட்டு அசையமாட்டார். கொடிகளோடு பின்வாங்கும்படி தளபதி அவரிடம் கத்தினால் கொடியை நோக்கி வீரர்களை வரச்சொல்லுங்கள் என்று கொடிபிடித்திருக்கிறவர் பதில் சொல்லுவார். கொடிபிடித்திருக்கிற உண்மையுள்ள ஒவ்வொருவர் மேலும் சுமத்தப்பட்டுள்ள பணி இதுதான். அதாவது மக்களை கொடிகள் அண்டையில் கொண்டு வர வேண்டும். முழுமனதோடு பணி செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக் கொள்கிற அநேகர் செய்கிற பாவம் என்ன தெரியுமா? தங்களையும் தங்களோடு தொடர்பில் உள்ளவர்களையும் கொடியை நோக்கி வரவைப்பதற்கான தைரியமில்லாதவர்களாக இருப்பதுதான் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். ஆபத்து காலத்தில் சகல பெலத்தோடும் துணிவோடும் செல்வாக்கோடும் செயல்பட வேண்டும். அந்நேரத்தில் உறுதியோடு நீதி மார்க்கத்தில் நிற்க அஞ்சுகிற மனிதர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது. உன்னதங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு எதிராகவும் இவ்வுலக அந்தகார அதிபதிகளுக்கு எதிராகவும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராகவும் தீமைக்கு எதிராகவும் உண்மையாய் யுத்தம் செய்யும் மனிதர்களையே அவர் அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களிடமே நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்கிறார்.
எலியா, நாத்தான், யோவான் ஸ்நானன் போன்று விளைவுகளை பொருட்படுத்தாமல் உண்மையோடு தம் செய்தியை கொண்டு செல்லும் மனிதர்களை தேவன் அழைக்கிறார். தங்களுக்கு உண்டான யாவற்றையும் தியாகம் செய்ய நேரிடினும் சத்தியத்தை துணிவோடு பேசும் மனிதர்களையும் தேவன் அழைக்கிறார்.
மேய்ப்பனுக்கேற்ற அக்கறை. ஒரு ஆடு தொலைந்து போனதைக் கண்டதும் மந்தையில் பத்திரமாக இருக்கும் ஆடுகளை பார்த்து, எனக்கு 99 ஆடுகள் இருக்கின்றன, வழி தவறிப்போன ஒரு ஆட்டை தேடிச் செல்வதால் அதிக தொந்தரவுதான் மிஞ்சும், அது தானாக திரும்பி வரட்டும், அது உள்ளே செல்லும்படி பட்டியின் கதவை திறந்து விடுவேன் என்று அக்கறையின்றி கூறமாட்டான். ஆடு காணாமல் போனது தெரிந்ததுமே வருத்தமும் பதற்றமும் அடைகிறான். ஆடுகளை மறுபடியும் மறுபடியும் எண்ணுகிறான். ஒரு ஆடு தொலைந்து போனதென உறுதி செய்த பின் தூக்கம் வராமல் போகிறது. 99 மந்தையில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்கிறான். வெளிச்சம் மறைந்து இருள் அதிகமாக அதிகமாக செல்லும் பாதையில் ஆபத்து மேலும் மேலும் அதிகரிக்கும். மேய்ப்பனின் பதற்றமும் அதிகரிக்கும். தேடுதலும் தீவிரமாகும். தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க தன்னால் முடிந்த முயற்சிகளையெல்லாம் ஓய்வின்றி செய்கிறான்.
எங்கேயோ தொலைவில் முதன் முதலாக லேசாக ஆட்டின் சத்தம் கேட்டதும் பதற்றம் தணிகிறது. சத்தம் வந்த திசையில் செங்குத்தான மேடுகளில் ஏறுகிறான். செங்குத்துப் பாறையின் விளிம்பிற்கே செல்கிறான். ஆட்டின் சத்தம் வரவரக் குறைவதைக் கேட்டு அது சாகர நிலையில் இருப்பது புரிகிறது. இறுதியில் அவனது முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. தொலைந்ததை கண்டுபிடிக்கிறான். தனக்கு ஏராளமான தொந்தரவை கொடுத்து விட்டதாக அதை அவன் திட்டவில்லை. சாட்டையால் அதை அடிக்கவும் இல்லை. அதை நடத்திச் செல்லவும் அவன் முயலவில்லை. நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆட்டை மகிழ்ச்சியோடு தன் தோள்களில் போட்டுக்கொள்கிறான். அது அடிபட்டு காயப்பட்டிருந்ததாகக் கண்டால் அதை தன்னுடைய மடியில் வைத்து கரங்களுக்குள் அணைத்து தன்னுடைய இதய வெப்பத்தால் அது பிழைக்கும்படி அனல் மூட்டுகிறான். தன் முயற்சி வீண் போகவில்லை என்கிற நன்றியுணர்வோடு அதை மீண்டும் தன்னுடைய மந்தைக்குள் கொண்டு செல்கிறான். தாழ்மை. தேவன் தம் சேவைக்காக ஆண்களையும் பெண்களையும் தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் கல்வி கற்றவர்களா, பேச்சுத்திறன் மிக்கவர்களா, உலக வசதி படைத்தவர்களா என்றெல்லாம் கேட்டுத் தெரிந்தெடுப்பது இல்லை. மற்றவர்களுக்கு என் வழியை போதிக்கக்கூடிய அளவுக்கு தாழ்மையோடு நடக்கிறார்களா? என்னுடைய வார்த்தைகளை அவருடைய வாய்களாய்களில் அருளலாமா? அவர்கள் என்னை பிரதிபலிப்பார்களா என்று தாம் கேட்கிறார்.
ஏழைகளுக்கும் புறக்கணிக்கப்பட்டோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் உதவி செய்ய நீங்கள் முயலும்போது உங்களுடைய கௌரவம் மேன்மை போன்ற பொய்க்கால்களில் நின்று கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. சலசலப்பான முயற்சிகளால் நம் திருச்சபைகளை பெலமிக்கதாகவும் வெற்றிகரமானதாகவும் அவர்கள் மாற்ற முடியாது. தாழ்மையாகவும் அமைதியாகவும் செய்கிற வேலையால்தான் மாற்ற முடியும். அணிவகுப்பும் ஆராவாரமும் அல்ல, பொறுமையும் ஜபமும்
விடாமுயற்சியும் கூடிய பிரயாசமே பலன் தரும். தோல்வியால் உண்டாகும் நிந்தை பெரும்பாலும் நமக்கு ஓர் ஆசீர்வாதமாக அமைகிறது. ஏனென்றால் தேவனுடைய உதவியின்றி அவருடைய சித்தத்தைச் செய்ய நமக்கு திறனில்லை என்பதை காட்டுகிறது. வீடு வீடாகச் சென்று ஊழியம் செய்வதற்கு ஒரு சாதாரண வீட்டுவாசியிடம் காணப்படும் தாளந்துகள் தேவை. மிகச்சிறந்த வரங்களை விட இந்த ஊழியத்தால் அதிகம் சாதிக்க முடியும்.
தேவனுடைய தூதுவர்கள் இந்த உலகத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் செய்கிற இந்த ஊழியத்தில் ஒட்டுமொத்த பரலோகமும் ஆர்வம் காட்டுகிறது. சகோதர சகோதரிகளே, இது ஒரு மாபெரும் பணி. நாம் அனுதினமும் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நம்முடைய ஞானமே போதுமென நினைக்கக்கூடாது. ஊழியத்தில் ஊக்கத்தோடு இறங்க வேண்டும். நம்மை தாழ்மையாக்கும்படி தேவனிடம் நாம் ஜெபிக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை ஆட்கொள்ளும்போது அவர் நம்மை தாழ்த்துகிற விதம் நமக்கு சந்தோஷமாக இருக்காது. மாறாக தேவனுடைய பலத்த கரத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்த வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உருவாக்குவதால் அவர் நம்மூலமாக கிரியை செய்யும்போது அவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். குறுகலான வாசல் வழியாக பிரவேசிக்க பாடுபட வேண்டும். ஆனால் இந்த வாசற்கதவு கீழ்முனைகளில் எளிதில் அசையாது. சந்தேகத்திற்குரிய குணங்களை இது அனுமதிக்காது. நமக்கு முன்னுள்ள ஒரு பரிசு பொருளுக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுவோமோ அந்த அளவுக்கு தீவிரமாக நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்பட வேண்டும். பணமோ நிலங்களோ பதவியோ அல்ல, கிறிஸ்துவை போன்ற குணத்தை பெறுவதுதான் பரதீசின் கதவுகளை நமக்கு திறந்துவிடும். கௌரவமும் அறிவுத்திறன்களும் அழியாத கிரீடத்தை நமக்கு பெற்றுத்தரமாட்டா. சாந்தமும் மனத்தாழ்மையுமுள்ள கிறிஸ்துவை தங்கள் பெலனாக்கிக் கொண்டவர்கள்தாம் இந்த ஈவை பெறுவார்கள்.
நற்செய்தி ஊழியம் செய்து கிரும்பிய பிறகு உங்களையே நீங்கள் புகழ்ந்து கொள்ளாதீர்கள், மாறாக கிறிஸ்துவை உயர்த்துங்கள், கல்வாரி சிலுவையை உயர்த்துங்கள். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. யோவான் ஸ்நானனைப் போல தேவனுக்கு முன்பாக தாழ்மையான ஓர் இடத்தை தெரிந்தெடுப்பவனை மனிதர்களுக்கு முன் உயரமான ஓர் இடத்தில் வைப்பதற்கு பரலோகம் தெரிந்தெடுக்கிறது. சிறு பிள்ளையைப் போலிருக்கும் சீடன்தான் தேவனுக்கு மிக வல்லமையாக ஊழியம் செய்கிறவனாயிருக்கிறான். சுயத்தை உயர்த்தாமல் ஆத்துமாக்களை இரட்சிக்க முயலுகிறவனோடுதான் பரலோக ஜீவிகள் ஒத்துழைக்க முடியும். இச்சையடக்கம்.
புசிப்பதிலும் உடை உடுத்துவதிலும் வேலை செய்வதிலும் இச்சையடக்கத்தோடு நடக்க வேண்டியது அவசியம் என்கிற உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் உண்டானால் தேவ நோக்கத்திற்காக மிகச்சிறந்த ஊழியத்தை செய்ய முடியும். பணி செய்கிறவர் கவலையின் கீழும் வேலை அழுத்தத்தின் கீழும் இருந்தால் மனதளவிலும் உடலளவிலும் அளவுக்கதிகமாக வேலை வாங்கப்பட்டால் அவர் திரும்பிச் சென்று சற்று ஓய்வெடுக்க வேண்டும். அதுவும் சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, இனிவரும் கடமைகளைச் செய்ய சிறப்பாக ஆயத்தமாவதற்காகத்தான். விழிப்புமிக்க ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான். அவனுடைய சோதனைகளில் நாம் விழுந்து நாம் பாவம் செய்யும்படிக்கு ஒவ்வொரு பலவீனத்தையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்காக அவன் எப்போதும் நம் பாதையில் காத்திருக்கிறான். மனது அதிகம் களைப்படைந்து உடல் பலவீனப்பட்டிருக்கும்போது அவன் அதைச் சாதகமாக்கிக் கொண்டு தேவப்பிள்ளையை விழச் செய்யும்படிக்கு கடும் பாவச் சோதனைகளால் ஆத்துமாவைச் சோதிப்பான். தேவனுடைய ஊழியக்காரர் தன் பலத்தை கவனமாகப் பயன்படுத்துவாராக. கடுமையான பிரயாசத்தால் களைத்துவிடும்போது அவர் திரும்பிச் சென்று ஓய்வெடுத்து இயேசுவோடு பேசுவாராக.
உடலின் ஆற்றல்களை தவறாகப் பயன்படுத்துவது தேவ மகிமைக்காக நாம் வாழ்கிற காலகட்டத்தை குறைக்கிறது. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வேலையைச் செய்து முடிக்க நம்மை தகுதியற்றவர்களாக்குகிறது. தவறான பழக்கவழக்கங்கள் உருவாகவும் இரவில் வெகுநேரம் விழித்திருக்கவும் ஆரோக்கியத்தை விலை கொடுத்து சிற்றின்ப வேட்கையை தணிக்கவும் நாம் இடமளித்தால் உடல்பலன் கெடுவதற்கு அடித்தளமிடுகிறோம். உடற்பயிற்சியே செய்யாமல் மனதுக்கோ உடலுக்கோ அதிகமாக வேலை கொடுக்கும்போது நரம்பு மண்டலம் சமநிலையை இழக்கிறது. இவ்வாறு தங்கள் வாழ்நாளை குறைத்து இயற்கை விதிகளுக்கு புறம்பாக நடந்து சேவை செய்ய தகுதியற்றவர்களாகக் காணப்படுபவர்கள்
தேவனை கொள்ளையடிக்கிற குற்றத்தை செய்கிறார்கள். தங்கள் சக மனிதர்களையும் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கான வாய்ப்பும் தேவன் இந்த உலகத்தில் அவர்களை அனுப்பி செய்யச் சொன்ன பணியும் அவர்களுடைய தவறான செய்கையால் முற்றிலும் நிறைவேறாமல் போகின்றன. ஒரு குறுகிய காலகட்டத்தில் நிறைவேற்ற வேண்டிய பணியை கூட செய்ய தகுதியற்றவர்களாகிறார்கள். தீய பழக்கவழக்கங்களால் உலகத்திற்கு நன்மை செய்யாமல் போவோரை குற்றவாளிகளாக ஆண்டவர் தீர்க்கிறார்.
நம் தேவன் எப்போதும் இரக்கமுள்ளவராகவும் மனதுருக்கம் நிறைந்தவராகவும் தம் நிபந்தனைகளிலெல்லாம் நியாயமுள்ளவராகவும் இருக்கிறார். ஆரோக்கியத்தை இழக்கச் செய்கிற அல்லது மனத்திறன்களை பெலவீனப்படுத்துகிற பாதையில் சென்று செயல்படும்படி அவர் நம்மிடம் கேட்க மாட்டார். நாம் முற்றிலும் களைத்து நரம்புகளெல்லாம் களைத்து போகும்படியான அழுத்தத்தின் கீழும் நெருக்கத்தின் கீழும் நாம் வேலை செய்வதை அவர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நாம் பகுத்தறிவை பயன்படுத்தி நமக்கு தரப்பட்டுள்ள வாழ்க்கையின் சட்டந்தங்களுக்கு இசைந்து வாழ வேண்டும். சமச்சீரான ஒழுங்குடன் நாம் இயங்கும்படி பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளாக கழிந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளன. ஆனால் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே நம்மேல் குவித்துக் கொள்ளக்கூடாது. தேவ நோக்கத்தை நிறைவேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவ ஊழியர்கள் அதன் பரிசுத்த தன்மையை உணர வேண்டும். இன்றே தங்களுடைய திறன்களை புத்தியோடு பயன்படுத்தி நாளைய வேலைக்கு தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஓய்வும் தியானமும்.
எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், எவ்வாறு ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை இயேசுவின் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்புறம் போய் சற்று நேரம் இளைப்பாருங்கள் என்கிற கிறிஸ்துவின் கட்டளைக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஊழியர்கள் செவி கொடுக்க வேண்டியது இன்று அவசியமாயிருக்கிறது. இந்த கட்டளையை அறியாததால்தான் மதிப்புமிக்க பல உயிர்கள் தேவையே இல்லாமல் பலியாகி உள்ளன. அறுப்பு மிகுதியாகவும் வேலையாட்களோ குறைவாகவும் இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் உயிரையும் தியாகம் செய்து எதையும் சாதிக்க முடியாது. செய்ய வேண்டியவை இன்னும் ஏராளம் இருப்பதையும் தங்களால் மிகக் குறைவாகவே செய்ய முடிவதையும் காணும்போது பலர் மிகுந்த மனச்சர் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். பலவீனப்பட்டு களைத்துப் போன ஊழியர்கள் பலர் வேதனைப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாகச் சாதிப்பதற்கான உடல்பலத்திற்காக ஏங்குகிறார்கள். ஆனால் இவ்வகை மக்களை பார்த்துதான் இயேசு வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்துச் சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் இடைவிடாத செயலும் இடைவிடாத தியானமும் அல்ல. தொலைந்து போனோரின் இரட்சிப்புக்காக கிறிஸ்தவர்கள் ஊக்கமாக வேலை செய்ய வேண்டும். தியானத்திற்கும் ஜபத்திற்கும் தேவ வார்த்தையை ஆராய்வதற்கும் நேரம் செலவிட வேண்டும். எப்போதும் வேலை அழுத்தத்தின் கீழும் பரபரப்பிலும் இருப்பது நல்லதல்ல. அவ்வாறு இருப்பது தனிப்பட்ட பக்தியான வாழ்க்கையை புறக்கணிக்கச் செய்கிறது. சரீர மனத்திறன்கள் பாதிப்படைகின்றன.
தேவனுடைய பயிற்சியின் கீழ் இருப்பவர்கள் இருதயத்தோடும் இயற்கையோடும் தேவனோடும் அமைதியாக பேசுவதற்கு நேரம் அவசியம். இந்த உலகத்திற்கும் அதன் பழக்க வழக்கங்களுக்கும் அதன் நடைமுறைகளுக்கும் ஒத்துப்போகாத ஒரு வாழ்க்கை அவர்களில் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் குறித்த அறிவை பெறும்படிக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டியது அவசியம். இருதயத்தில் அவர் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்க வேண்டும். மற்ற அனைத்து சத்தமும் அடங்கிய நிலையில் அமைதியாக அவருக்கு முன் காத்திருந்தால் ஆத்துமாவின் அமைதி தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கச் செய்யும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்களென்று அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். தேவனுடைய எந்த ஊழியத்திற்கும் இதுதான் மிகச்சிறந்த ஆயத்தம். பல விஷயங்கள் வேகமாக நெருக்கிக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையின் தீவிர செயல்பாடுகள் நெருக்கத்தை கொடுத்தாலும் இவ்வாறு தன்னை புத்துணர்வு கொள்ளச் செய்கிறவன் ஒளியும் சமாதானமுமான சூழல் தன்னைச் சூழ்ந்திருக்கும்படி செய்வான். உடலிலும் மனதிலும் வலிமையின் புதிய அருளை பெற்றுக்கொள்வான். அவனுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய இருதயங்களைச் சென்றடையக்கூடிய நறுமணத்தை வீசச் செய்யும். ஒரு தெய்வீக வல்லமையை பிரதிபலிக்கும்.